الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم وقال الله تبارك وتعالى إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل المؤمنون وقال الله تبارك وتعالى فلا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم فاصبروا إن الله مع الصابرين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يد الله مع الجماعة وقال عليه الصلاة والسلام أيضا الدعاء هو العبادة أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹு ஜல்லா ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்துன் ஸலாமும் எமது உயிரில் விளைய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளைகளை ஏற்று நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான தடைகளிலிருந்தும் விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் இது ஒரு வாழ்வதற்குரிய இடமாக இல்லை. இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக கொடுத்திருக்கிறான். யார் இந்த உலகத்தில் வாழ நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் தோல்வியுறுவார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து இன்னொரு வாழ்க்கையில் சுகமாக வாழ ஒரு வாழ்க்கையை தயாரிக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களும் பாதிப்புகளும் இழப்புகளும் அவர்களுடைய பார்வையில் ஒரு கஷ்டமாக நஷ்டமாக தெரியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வகையிலே சோதித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் இந்த உலகம் சோதனைக்குரிய இடம், தாருல் இம்திஹான் வல் இப்திலா. இந்த உலகம் நிம்மதி சந்தோஷம் அடையும் இடமல்ல, இந்த உலகம் நிம்மதி பெருமூச்சு விடும் இடமல்ல, இந்த உலகம் கல்வுக்கு ராகத்தை கொடுக்கும் இடமல்ல, இந்த உலகம் இருட்டிலும் சோதனையை கொண்டு வரும், இந்த உலகம் வெளிச்சத்திலும் சோதனையை கொண்டு வரும், பணத்துக்கும் சோதனையை கொண்டு வரும், ஏழ்மைக்கும் சோதனையை கொண்டு வரும், படித்தவருக்கும் சோதனையை கொண்டு வரும், அரசியலில் உள்ளவருக்கும் சோதனையை கொண்டு வரும், எல்லா துறைகளில் உள்ளவர்களையும் சோதிக்கின்ற ஒரு இடமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சோதனைகளில் வெற்றி பெறுவது எப்படி? அதுதான் ஒரு முஃமின் படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். மூமினுக்கு முன்னால் சோதனையும் சுவர்க்கம் தான், மூமினுக்கு கிடைக்கின்ற சந்தோஷமும் சுவர்க்கம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியை பார்த்து நானே ஆச்சரியப்படுகின்றிருந்தார்கள். மூமினோடு அல்லாஹ் நடந்து கொள்கின்ற முறையை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. விவகாரத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். காரணம் என்ன? மூமினுக்கு மட்டும்தான் உலகத்திலே நடக்கின்ற அனைத்தும் லாபம். மூமின் அல்லாதவர்களுக்கு ஏதோ ஒன்று லாபமாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு நஷ்டம். மூமினுக்கு நஷ்டம் என்ற பேச்சே கிடையாது. இந்த அம்ரோகம் அவர் ஒரு முஃமினாக ஈமான்தாரியாக தன்னை மாற்றிக்கொண்டு விட்டால் அவனுடைய எல்லா விஷயங்களும் கைராகத்தான் முடியும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு வரக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை பாருங்கள். மூமினுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கிறது, சந்தோஷமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் அவன் நன்றியோடு நடந்து கொண்டால், சுக்ரோடு நடந்து கொண்டால், சந்தோஷங்களை சுக்ர என்ற வாகனத்தையே ஏற்றினான், அந்த வாகனம் அவனை சுவர்க்கத்தில் கொண்டு போய் விடுகின்றது. அந்த மூமினுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது, மூமினுக்கு ஒரு கவலையும் இழப்பும் பாதிப்பும் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவன் பொறுமையாக இருக்கின்றான். என்ற வாகனத்தில் அவன் அந்த கஷ்டங்களை ஏற்றுகின்றான். அந்த வாகனமும் அவனை சுவர்க்கத்துக்கு தான் எடுத்துச் செல்கிறது. மூமினுக்கு சந்தோஷமும் சுவர்க்கம் தான், மூமினுடைய இன்பமும் சுவர்க்கம்தான், மூமினுடைய துன்பமும் சுவர்க்கம்தான். மூமினுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற ஏற்பாடுகள் என்னை ஆச்சரியத்தில் போடுகிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஒரு சோதனையான காலத்தில் மக்கள் வாழ்கிறோம். முழு உலகத்துக்கும் சோதனை தான், முழு உலகத்தில் உள்ள மூமிகளுக்கும் சோதனை தான், ஆண்களுக்கும் சோதனை தான், பெண்களுக்கும் சோதனை தான், சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் சோதனை தான், படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கும் சோதனை தான், அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கும் சோதனை தான். அனைவர்களும் ஒரு சோதனையான காலத்தில் இருக்கிறோம். இந்த சோதனைகளில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் இரண்டு வழிகளை வைத்திருக்கிறார். இரண்டு இரண்டு வழிகள் தான். அந்த இரண்டு வழிகள் இரண்டு தொடர்புகளுடன் சம்பந்தமானது, இரண்டு தொடர்புகளுடன் சம்பந்தமானது. முதலாவது என்ன? அடியார்கள் தங்களுக்குள்ளேயே தொடர்பை சீராக்க வேண்டும். அடியார்கள் முஃமின்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற தொடர்புகளை சீராக்க வேண்டும், விரிசல்களை நீக்க வேண்டும், விரோதங்களை மறக்க வேண்டும், பகைமைகளை உதறி தள்ள வேண்டும். தங்களுக்கிடையில் அன்பு, தங்களுக்கிடையில் முஹப்பத், ஒரு முஃமினை காணும் போது தன்னுடைய இரத்த உணர்வு என்ற ஒரு சந்தோஷம், இப்படியான ஒரு எண்ணம், இப்படியான ஒரு தொடர்பு முஃமின்களாக எங்களுக்கு மத்தியிலே உண்டாகும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த தொடர்பு அறந்து போகும் என்றிருந்தால், முஃமின்களுக்கு இடையில் ஒற்றுமை கலைந்து போகும் என்றிருந்தால், அங்குதான் முஸ்லிம்களுடைய அழிவின் ஆரம்பம் ஆரம்பமாகிறது. முஸ்லிம்கள் காட்டிக் கொடுக்கப்படுகின்ற இடம் அங்குதான், முஃமின்கள் காட்டிக் கொடுக்கப்படுகின்ற இடம் அங்குதான். எங்கு சமாதானம் சீர்குலைக்கப்படுகிறதோ, எங்கு மூமின்களுக்கு இடையிலே அடியும் குற்றம் ஏற்றும் நடக்கிறதோ, மூமின் ஒருவரை ஒருவர் விரோதியாக பார்க்க ஆரம்பிக்கிறானோ, மூமின் மற்ற மூமினை விரோதியாக எதிரியாக நினைக்க ஆரம்பிக்கிறானோ, வைரம் உண்டாகிறதோ, இங்கு எதிரிகள் பூதுவதற்குரிய எண்ணல்கள் கதவுகள் திறந்து விடப்படுகிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறார், உங்களுக்கு இடையிலே நீங்கள் சண்டைகளை விடுங்கள், பிணக்குகள் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், எந்த ஒரு தலைப்பிலையும் பிரச்சனை வேண்டாம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியும் பிரச்சனை வேண்டாம், ரசூலுடைய பெயரை சொல்லியும் பிரச்சனை வேண்டாம், மார்க்கத்தை காட்டியும் பிரச்சனை வேண்டாம், பொருள்களை காட்டியும் பிரச்சனை வேண்டாம், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வேண்டாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு இடையிலே பிரச்சனை வேண்டாம். ஒன்று படுங்கள், பல தனாகும் விரிசல்கள் என்ன உண்டாக்கும், நீங்கள் கோழைகளாக மாறுவீர்கள். சண்டைகளின் கடைசி முடிவு முஸ்லிம்கள் கோழையாகுவதுதான், சண்டைகளின் இறுதி முடிவு முஸ்லிம்கள் தைரியம் இழப்பதுதான். வீரப்படுவீர்கள், ஒன்றாக இணைந்து ஒரு தாயின் பிள்ளைகளை போன்று இருக்கும் போது எந்த தைரியமும் சக்தியும் உங்களிடத்தில் இருந்ததோ அந்த தைரியமும் சக்தியும் இல்லாமல் போய்விடும். உங்களுடைய சக்தி உங்களை விட்டு போய்விடும். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குறிப்பிடுகின்றான், நீங்கள் எதற்காக சண்டை பிடித்துக் கொள்கிறீர்கள், எதற்காக நீங்கள் பிரிகிறீர்கள், ஏதோ ஒன்றை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பிரிகிறீர்கள். நீங்கள் சொன்ன ஒன்றை அவர் கேட்க தயாரில்லை, உங்களுடைய கருத்தை அவர் மதிக்க தயாரில்லை, உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு அவர் கவனம் கொடுக்கவில்லை. நீங்கள் ஒரு திடீர் முடிவெடுக்கிறீர்கள், எங்களை மதிக்கவில்லை, ஆகவே நாங்கள் ஒதுங்கி போகிறோம், பிரிந்து போகிறோம், விலகி போகிறோம், தனியாக இயங்குகிறோம், தனியாக ஒரு அமைப்பாக செயல்படுகிறோம். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த ஒரு விஷயத்துக்காக ஆவேசப்பட்டு நீ பிரிந்து போவதனால் வரக்கூடிய நஷ்டத்தை விட நீ அந்த நேரம் பொறுமையாக இருப்பதை கொண்டு உனக்கு வரக்கூடிய லாபம் அதிகம். பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. யார் அந்த நிலையில் பொறுத்தார்களோ, தனக்கு வரக்கூடிய நஷ்டங்களை சகித்தார்களோ, தான் அவமானப்படுத்தப்படும் போது அதை கண்டுகொள்ளாமல் அல்லாஹுக்காக பொறுமையாக இருந்தார்களோ, கடைசியில் அவர்களே வெற்றி பெறுவார்கள், அவர்களுடைய நாமமே உலகத்தில் மேலோங்கும், அவர்களே கண்ணியப்படுவார்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரி, அல்லாஹுடைய உதவி அவர்களுடன் இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, முதலாவது அடியார்கள், அல்லாஹுடைய அடியார்களுக்கு இடையே உள்ள தொடர்பு சீராகி ஒற்றுமை என்பது சீராகும், அதுதான் அல்லாஹுடைய நுஸ்ரா உதவி என்ற அந்த மிகப்பெரிய உதவி என்ற விஷயம் உலகத்தை திறந்துவிடக்கூடிய மைதானம் அடியார்களுடைய உள்ளங்கள் கொண்டுபடுவதுதான். இரண்டாவது அல்லாஹுடன் அடியார்கள் தொடர்பு ஏற்படுத்துவது, ஒவ்வொரு அடியாரும் அல்லாஹு மீது நம்பிக்கை வைப்பது, மக்லூக்குகள் படைப்புகளில் இருக்கும் நம்பிக்கை, அது ஒரு ஒரு கடவுள்தான், ஒரு காரணம்தான், அவைகளை கொண்டு ஒன்றும் ஆக முடியாது, ஒன்றும் சாதிக்க முடியாது. போலியானவைகள், ஏமாற்றக்கூடியவைகள், வேஷம் போடுபவைகள், உண்மையாக சாதிக்க சக்தியுள்ளன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் விருந்து குறிப்பிடுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தால் உங்களை எவராலும் வெல்ல முடியாது. அல்லாஹுடைய நுஸ்ரத் உங்களுக்கு வர ஆரம்பித்து விட்டார், அல்லாஹுடைய உதவி உங்களை நோக்கி இறங்க ஆரம்பித்து விட்டார், யாரும் உங்களை வெல்ல முடியாது, யாரும் உங்களை அடக்க முடியாது, யாரும் உங்களை மீது ஆட்சி செய்ய முடியாது. பல ஆறுக்கும் அல்லாவே உங்களை கேவலப்படுத்துவது என்று முடிவெடுத்தால் உலகத்தில் எந்த சக்தியால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று கேட்கிறான். அல்லாஹ் உதவி செய்ய முடிவெடுத்தால் உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் உங்களை நிகழ்த்த முடியாது. அல்லாஹ் உதவி செய்வதில்லை, அனாதரவாக விடுவது என்று முடிவெடுத்தால் உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியும் உங்களை கண்ணியப்படுத்தவோ உதவி செய்யவோ முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே அல்லாஹுடைய உதவி என்பது என்ன? குர்ஆனிலே பாருங்கள், 114 சூராக்கள் இருக்கிறது. இந்த 114 சூராக்களிலும் அல்லாஹ் கடமைகளை குறிப்பதற்காக அந்த கடமைகளின் பெயரில் ஒரே ஒரு சூறாவை தான் பெயரிட்டிருக்கிறார். குர்ஆன்ல எங்கேயும் சூரத்து ஃபலாஹ்னு சொல்லி ஒரு சூறா இல்லை. தொழுகையை பற்றி பேசும் சூறா, சூரத்து ஜகாத் இல்லை, சூரத்து ஸியாம் இல்லை, நோன்பை பற்றி பேசும் சூறா, ஜகாத்தை பற்றி பேசும் சூறா, சூரத்து ஹஜ் இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 114 சூராக்களிலும் பல அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிய மைதானங்களின் பெயர்களை அந்த சூராக்களுக்கு வைத்திருக்கிறார். குறிக்கும் 100 அல்லாஹ் அந்த சூறாவிலே பத்ருடைய கடத்தில் இறக்கப்பட்ட உதவிகளை சொல்லுகிறார். சூரத்துல் அஹ்சாப் மதீனாவை அழிப்பதற்கு நாலா பக்கங்களிலும் எல்லா கோத்திரமும் இணைந்து வந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி எப்படி இறக்கப்பட்டது என்ற சூரா அதனை பற்றி பேசுகிறது. யூனர்கள், அந்த யூனர்களின் மதீனாவில் ஒரு குழு இருந்தார்கள், பனு நவீர்.
அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி நபியுடன் யுத்தம் செய்யும் போது அந்த இடத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை சொல்வதற்கு அல்லாஹ் சூரத்து ஹஷ்ர் என்ற சூராவை பயன்படுத்துகின்றான். இப்படியாக யுத்தங்களின் பெயர்களை அல்லாஹ் சில சூராக்களுக்கு சூட்டியிருப்பது எதற்காக? அந்த கடுமையான நிலையிலும் அல்லாஹ்வுடைய உதவியை ஈமானுள்ள மக்கள் எப்படி அடைந்தார்கள் என்பதை முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் சொல்லிக்காட்ட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதிலேயும் விசேஷம் என்னவென்றால், அந்த செய்திகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை பேருக்கு பாதிப்பு, எத்தனை கோடி நஷ்டம், எத்தனை பேருக்கு உயிரிழப்பு, எத்தனை வீடுகள் சேதம், இந்த தொகையை பற்றி அந்த சூராக்களில் பேசவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. அல்லாஹ் பேசியிருக்கிறார், யாரால் உதவியை இறக்க முடியும், கடுமையான நிலையில் உதவியை இறக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது, யாரால் வெற்றி வரும், யாரால் தோல்வி வரும், இதனைத்தான் அல்லாஹ் பேசியிருக்கிறார். சூரத்துல் அன்பாலை எடுத்தீர்கள் என்றால், அல்லாஹ் அந்த சூராவின் ஆரம்ப பகுதியிலே முஃமின் என்றால் யார் என்று சொல்லுகிறார். எஸ் அரோன காணில் அன்பால் முதலாவது ஆயத்தை முடித்தவுடன் இரண்டாவது ஆயத்திலே பேச ஆரம்பிக்கிறார். இன்னவல் முஃமினூன் அல்லதீன இதா உக்கிரல்லாஹ் ஈமானுள்ள மக்கள் யார், மூமின்கள் யார், அல்லாஹ் அந்த நாமம் சொல்லப்பட்டாலே உள்ளங்கள் பயத்தால் நடுங்கும், வடிவம் குலோமோகம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் குதிரத்தினர் அவர்களுக்கு முன்னால் ஓடப்பட்டால் ஈமான் கூடும், அதை கொண்டு நிராசையாக மாட்டார்கள். அல்லாஹ்வை சொல்லும் போது முகப்பத் கூடும், நம்பிக்கை பிறக்கும், இன்னும் துணிச்சல் வரும். வைதா துணியத் அலைகும் ஆயாத்தும் ஜாதத்துகும் ஈமானா, அல்லாஹின் மீதே அவர்களுக்கு தவக்குள் நம்பிக்கை இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்தாரிகளுடைய அடையாளத்தை சொல்லித்தான் சூரத்துல் அன்ஃபாலை தோன்றியிருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ர் என்ற அந்த களத்தை பற்றி சுருக்கமாக ஒரு பார்வை பார்த்தால், யாராலும் நீக்க முடியாத கவலைகளை, பயன்களை, வடித்தலை, பதற்றங்களை அல்லாஹ் சிறிய சிறிய விஷயங்களை கொண்டு தனித்திருப்பதை சூரத்துல் அன்ஃபால் சொல்லிக்காட்டுகிறார். அவர்களும் சஹாபாக்கள் மதீனாவுக்கு போனதே யுத்தம் செய்ய அல்ல, அவர்கள் சென்றதே சிரியாவில் இருந்து மக்காவுக்கு வியாபார பொருள்களுடனும் தங்கம் வெள்ளியுடனும் வரக்கூடிய அபூ சுஃபியானுடைய தலைமையில் உள்ள வியாபார கோஷ்டிகளை இடைமறித்து அவர்களில் உள்ள முக்கியமான 70 தலைவர்களை பிடித்து தாவத்து கொடுக்கவும் அவர்களுடைய சொத்துக்களை கனிமத்தாக எடுக்கவும் தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவர்கள் போகும்போதே அபூ சுஃபியானுக்கு தகவல் கிடைக்க அவர் வந்த பாதையை மாற்றி கரையோர பகுதியாக மக்காவுக்கு போய் சேருவதற்கு முன்னால் வலியினை அனுப்பி, வலியினை அனுப்புகிறார் மக்காவுக்கு, முஹம்மதும் அவருடைய கூட்டத்தாரும் எங்களுடைய சொத்துக்களை சூறையாளர் என்ற அளவுக்கு தைரியம் பிறந்திருக்கிறது, உடனே ஒரு பணியை அனுப்புங்கள், அவர்களை அழித்து நிர்மூலமாக்க வேண்டும். பயங்கர ஆயுதங்களுடன் 1000 நபர்களை திரட்டி வேகமான வாகனங்களுடன் பதிலுக்கு நெருக்கமாக வரும்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் செய்தி கிடைத்தது. அல்லாஹ் குர்ஆனிலே அந்த இடத்தை பற்றி சொல்லுகிறார், நீங்கள் பொருளும் மக்களும் கிடைக்க வேண்டும் என்று போனீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு 1000 தரித்த பயங்கரமானவர்களை சந்திக்க வைத்தார், நீங்கள் நினைத்தீர்கள் அவர்களை சந்தித்திருக்க கூடாது, நீங்க விரும்பினீங்க அந்த பயங்கரமான ஆட்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் நல்லதே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு அங்குதான் ஹக்கும் பாத்திலும் வெளியாகும் இடம் என்பதனால் அந்த இடத்தை நீங்க சந்திக்கவே வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹ் சந்திக்க வைத்தார். பதிலுடைய களத்தின் ஆரம்பமே தோல்வியாக தெரிந்தது, ஆரம்பமே தோல்வியாக தெரிந்தது. அரபு மண்ணிலே ஒரு இடத்தில் யுத்தம் செய்வதாக இருந்தால் வெற்றியின் ஆரம்பம் என்ன தெரியுமா? எந்த இடத்தில் தண்ணீர் கிடைக்குமோ அந்த இடத்தை யார் பிடித்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு தான் முதல் வெற்றி. பதிலே எந்த இடத்தில் யுத்தம் நடந்ததோ அங்கிருக்கும் தண்ணீர் உள்ள இடத்தைக்கும் போர்கள் பிடித்துக் கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு பெரிய ஏமாற்றம். இதனால் ஷைத்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். எவ்வளவு பெரிய விஷயங்களை சஹாபாக்கள் எதிர்கொண்டிருக்கிறாங்க என்பதை நாங்கள் இடம் போட்டு இடம் போட்டு பார்க்கலாம். நாங்கள் நினைக்கிறோம் சஹாபாக்கள் எல்லாம் மலக்குகளை மக்காவில் இருந்து பார்த்துக்கிட்டே போனாங்க. இல்லை, கடினங்களை கண்டார்கள், பயங்கரங்களை உணர்ந்தார்கள், பயத்தை உணர்ந்தார்கள். அதற்கு பிறகே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு கஷ்டத்தை அவர்களுக்கு உண்டாக்கினார். பல சஹாபாக்களுக்கு ஜனாபத் குளிப்பு கடவை குளிக்க முடியாது, தண்ணீர் முகம் முடிந்துவிட்டது, முகம் செய்ய நீர் இல்லை. தயம்முடைய சத்தமும் அப்பொழுது இல்லை. தண்ணீர் இல்லை என்றால் மண்ணை பாதிக்கலாம் என்ற சட்டம் பின்னால் இறக்கப்பட்டது. பதிலுடைய களத்தில் அந்த சட்டம் இருக்கல. ஷைத்தா என்ன செய்தான்? சஹாபாக்களில் யாரெல்லாம் குளிப்பு கடமையாகியும் குளிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய கல்வியிலே ஒரு சந்தேகத்தை உண்டாக்கினார். நீங்கெல்லாம் ஷஹீதாகலாம் என்ற ஆசையில் இருக்கிறீங்க, ஆனால் ஷஹீதானாலும் நன்மை கிடைக்காது. ஏ இறங்குவோமா வேண்டாமா என்ற ஒரு கடுமையான நிலை ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய நுஸ்ரத் ரொம்பவும் உயர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் எப்படி கைதாகும்? ஆயுதம் இல்லை, பலம் குந்தியவர்கள், பலம் இல்லாத வாகனங்கள், உணவுக்கு போராட்டம், உடைகள் கூட சரியாக இல்லை. இந்த நிலையில் ஹக்குள்ளவர்கள் இருக்கிறார்கள். பாசினை பார்த்தால் பலம் அதிகம், ஆயுதம் அதிகம், நபர்கள் அதிகம், வாகனம் அதிகம். எந்த அளவுக்கு அதிகம் என்றால் வரலாற்றில் எழுதுகிறார்கள், அவர்கள் முந்திய இரவே வெற்றியை கொண்டாடியும் விட்டார்கள். முந்திய இரவிலே வெற்றியை கொண்டாடினார்கள். எப்படி வெற்றி கொண்டாட்டம்? மனுவானம் அருந்த, பாடகர்கள் பாட, இவர்கள் கும்மாடம் விட, இறைச்சிகள் எல்லாம் சுட்டு பொறித்து சாப்பிட பெரும் ஆரவாரமாக இருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த நேரத்திலே தனது ஆயுதத்தை தூக்கினார்கள். முஃமினின் ஆயுதம் அதுதான். முஃமினுடைய ஆயுதம் கையிலே, கையில் பிடிக்கும் மக்களை தவறு, கையினால் பிடிக்கக்கூடிய அடித்தவைகள் தவறு. அது தோல்வியையும் கொண்டு வரலாம், வெற்றியையும் கொண்டு வரலாம். ஆயிரம் கையில் இன்னும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கையிலே அசுலான ஆயிரம். பதிலுடைய இரவு கூறாகும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். எப்படியான அழுகை! இரவு கூறாக அழுகை. சிறியொரு கூட்டத்துடன் வந்திருக்கிறேன். இந்த கூட்டத்தை தயாரிக்கப்பட்ட பாடு உனக்கு தெரியும். இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த பூமியில் மொழியப்பட ஆயிருக்கார்கள். விவாதத்து செய்யப்பட மாட்டார்கள். நீ உணவை தருவதாக எங்களை உற்சாகப்படுத்தினாய். நாங்களோ நீரு குளிர் செய்து வந்திருக்கோம். உணவு உணவியை இறக்கி அழுதார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய அழுகை மற்றவர்களுக்கு பரிதாபத்தை கொடுத்ததென்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி பின்னால் போய் கட்டி அணைக்கிறார்கள். சொன்னார்கள், கஃபாக முனாஷதக ரப்பக, உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் கேட்டது போதும். ரப்பிடத்திலே கேட்டது போதும், உணவை நிச்சயம் இறங்கும்.
அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சொல்லுகிறான், நபியே உதவி கேட்டீர்கள் இறக்கினோம்,
அவசர உதவி கேட்டீங்க உங்களோட கபூல் செய்தார். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இறங்கியது? அல்லாஹ்வுடைய உதவி அற்புதம், அவர் உதவி செய்த முறைகள் ரொம்ப ஆச்சரியம்.
எங்களுக்கு உதவி பெற சில சில வழிகள் தான் தெரியும்.
முழு மனிதர்களும் சேர்த்து பெரும்பெரும் திட்டக்காரர்கள், பெரும்பெரும் புத்திஜீவிகள், அறிஞர்கள் எல்லோரையும் இணைத்தாலும் வரையறுக்கப்பட்ட சில விடயங்களை தான் அவர்களால் செய்யலாம்.
அல்லாஹுக்கு அனைத்தையும் விட, அனைவர்களையும் விட எல்லா விடயங்களும் தெரிந்தவனே அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஜ்ர் நெருங்க முன்னாலேயே பத்ருடைய களத்தை நோக்கி ஒரு மலையை இறக்கினான்.
திடீரென்று ஒரு மலை, பாரிய மலை, முதலாவது நூற்று அல்லாஹுடைய உதவி இறங்குகிறது.
அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த ஒரு மலையினால் நாலு விஷயத்தை நான் செஞ்சிட்டேன்.
பதிலில் இறங்கிய ஒரு மலை முஃமின்களுடைய நாலு தேவைகளை பூர்த்தியாக்கியது. முதலாவது என்ன?
நீங்கள் அந்த நீரினால் குளிக்க வேண்டியவர்கள் குளித்தீர்கள், வுது செய்ய வேண்டியவர்கள் வுது செய்தீர்கள்.
இரண்டாவது, ஷைத்தான் உங்களுடைய கல்விலே ஜனாபத்துடன் நோக்காக போகிறீர்கள் என்று வஸ்வாசை போட்டானே, அந்த வஸ்வாசும் மழையால் கழுவி விடப்பட்டது. மூன்றாவது,
நீங்கள் குளிப்பு குளிக்காததினால் சிலர் காலை பின்னே வைத்தீர்கள்,
உங்களுக்கு இடையிலே ஒரு இணைப்பு உண்டாகிவிட்டது, அவர்களும் முன்னே வந்துவிட்டார்கள். நாலாவது,
உங்களுடைய நீர் தேவை பூர்த்தியாகினால் அல்லாஹ் உங்களுடைய பாதங்களை
இஸ்திரப்படுத்தினான்.
அந்த மலையால் அல்லாஹ் கொடுத்த நாலு உதவிகளையும் அல்லாஹ் அந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இரண்டாவது உதவி, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பக்கிலே நிறுத்துகிறார்கள். எதிரிகளும் எந்த நிமிடம் ஆரம்பிப்பார்கள், ஒரே அடியிலே இவர்களை இஸ்லாம் என்ற பெயரையே நாமத்தையே அரபு கோணியிலிருந்து தூக்கி எறியலாம்
என்று கொதித்துக் கொண்டிருந்த எதிரிகள் மறுபக்கமாக அணிவகுத்து சொத்திலே நிற்கிறார்கள். அல்லாஹுடைய இரண்டாவது படை என்ன நடக்கிறது? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு வகையான தூக்கத்தை ஏற்படுத்தினார்.
தூக்கமும் ஒரு படை,
ஆனால் பயானில் தூங்குவதல்ல, யுத்த தளத்திலே தூங்குவது ஒரு படை.
தூக்கம் ஒரு படை, யுத்த தளத்திலே சஹாபாக்கள் தூங்குகிறார்கள். குட்டையாக இருக்கு என்று அப்துல்லா இவர்கள் அல்லாஹ் அவர்கள்,
நாங்கள் உட்கார்ந்திருந்தால்தான் இவரு மசூதுடைய உயரத்துக்கு வரலாம். அவரும் கட்டையானால் இவரு மசூதுடைய அல்லாஹுத்தாளர் வாழ வேற தொங்க வச்சிருக்கிறார், வாளுடைய பிடி அவருடைய தலைக்கு மேல் நிற்கிறது, அவரும் கட்டையானால்
அவர் சொல்லுகிறார், எவ்வளவு தூக்கம் என்றால்
இந்த கையால ஒன்பது தடவைகள் வாழ் கீழே விழுந்துவிட்டது.
ஒன்பது முறை வாழ் கீழே விழுந்தது. நான் அந்த விழுந்த வாழை பிறக்குகிறேன்.
அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தூக்கம் களையும் போது அல்லாஹ் இரண்டு விஷயங்களை செய்துவிட்டார்.
முதலாவது, முஸ்லிம்களின் உள்ளத்திலே இருந்த பதற்றத்தை போக்கினார்.
காபிர்களின் உள்ளத்தில் இருந்த நிம்மதிக்கு பதிலாக பதற்றம் வந்தது.
முஸ்லிம்களுக்கு என்ன நிம்மதி? நாம் 300 பேர், அவர்கள் 3 மடங்கு 1000
என்று அந்த பேச்சினால் மனோ ரீதியாக பாதிப்படைந்திருந்த சஹாபாக்கள்
300 போக முடியுமா
என்று தைரியம் இழந்திருந்த சஹாபாக்களை ஒரு தூக்கத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய தைரியத்தை உண்டாக்கினார். அதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளை கொண்டு வந்து போட்டு அவர்களுக்கு சைக்கோலஜி அவர்களுடைய மனதை தைரியப்படுத்தல, அல்ல ஒரு தூக்கம், 2 நிமிஷம் தூக்கத்தாலேயே மனதில வலிமை உண்டாக்கினார். இதுதான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
அந்த தூக்கம் தெளிந்த உடனே நான் சொன்னேன், எல்லாரும் நேரத்தில் இருந்து எங்களை பைத்தியக்காரனாக்கினாங்க. ஆயிரம் பேர், ஆயிரம் பேர், ஆயிரம் பேர், எங்க ஆயிரம் இருக்கிறாங்க?
80 பேர் தான் எதிர் தரப்பில் நிற்கிறாங்க.
இந்த கண்ணுக்கு 80 தெரியல.
அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு 80 தெரியல, நான் 80 காட்டினேன்.
உங்களோட
தூக்கத்தோட அல்லாஹ் தூக்கத்தில எதிரிகளை கொஞ்சமா காட்டினான். உண்மையான தொகையை காட்டியிருந்தா யுத்தத்துக்கு முன்னாலே நீங்க சோபிக்காம அப்படியே பலவீனப்பட்டு போயிருப்பீங்க.
உங்களுக்கு அவர்களை அதிகமாக காட்டியிருப்பானே ஆனால் நீங்கள் பலவீனப்பட்டிருப்பீர்கள்.
அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இரண்டாவது, எதிரிகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு பயத்தை ஏற்படுத்தினான்.
என்ன பயம்?
எதிரிகள் சொன்னார்கள், நாம் ஆயிரம் பேர் நிற்கிறோம்,
நவீன ஆயுதங்கள், வாகனங்கள்,
இப்படி எல்லாம் அவர்களுடைய ரத்தத்தை குடிக்க நாம் குடித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த ஆட்களை பாரு, முன் வரிசையில் இருக்கிற ஆட்களே தூங்கி விடுவாங்க. இது ஏதோ எங்களை ஏமாத்துறாங்க போல இருக்குது.
300 பேர் இங்க வந்து நின்றுகிட்டு
பெரிய ஒரு தொகையை பின்னால் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் போல.
உதவி படை வரும் நம்பிக்கையில் தான் இவர்கள் தூங்குகிறார்கள். இவரெல்லாம் வெற்றியை கொண்டாடிய குப்பாறுகளுக்கு
அந்த அணியிலே வந்து அல்லாஹ் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினான்.
ஒரு தூக்கம், முஸ்லிம்களுக்கு ஒரு தைரியம்,
குப்பாறுகளுக்கு அல்லாஹ் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினான். மூன்றாவது உதவியாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முதல் கட்டம் 1000 மலக்குகளை
எழுப்புகின்றான்.
உங்களுக்கு மலக்கு மாறுகளுக்கு செய்து
சொன்னான், மலக்குகளே நான் உங்களுடன் தான், என்னுடன்.
நீங்க ஈமான்தாரிகளை பைத்து உற்சாகப்படுத்துங்க.
மக்களை ஒழிவுபடுத்துங்கள்.
அல்லாஹ் சொல்லுகிறார், 1000 மலக்குகள் அணி அணியாக கீழே இறங்கினார்கள்.
இன்னும் சற்று நேரத்தில் 2000 பேர்,
நீங்கள் 1000, நாங்கள் 3000 மலக்குகளை இறக்கி இருக்கின்றோம்.
இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 2000 பேர், 5000 மலக்குகள்
பதிலுடைய களத்தை நோக்கி இறங்குகின்றார்கள். தபரானி இதை பதிவு செய்யப்படுகிறது. அனிரவி அல்லாஹு தாலா அவர்கள் அந்த மலாய்க்கா மார்கள் இறங்குகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் கண்ட சில காட்சிகளை சொல்லுகிறார்கள். சொன்னார்கள் அனிரவி அல்லாஹு தாலா அவர்கள், ஒரு பெரும் காற்று வீசியது. உதாரணமாக ஒரு விமானம் பூமிக்கு இறங்குகிறது,
கீழே எவ்வளவு காற்று இருக்கும், இது போன்ற ஒரு காற்று
வீசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஒரு ஜிப்ரீல் இறங்கிட்டார்.
பிரமாண்டமான
ஒரு மலக்கு சஹாபாக்களுடன் சஃபுடன் சஃபாக நின்று போரிட்டுக் கொண்டிருந்தார். அல்லாஹுடைய குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கும்
பின்னால் இருக்கும் எங்களுக்கு அவருடைய நுஸ்ரத், அவரை நெருங்கினால், அவருடையவர்கள் ஆனால் அவரை கோபித்துக் கொள்ளாமல், பாவங்கள் மூலம் அவனுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் அவரை நெருங்கினால் எப்படியான உதவிகள் வரும் என்பதை
எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதைத்தான் சொன்னால், உங்களுக்கு இப்படியான உதவிகள் எப்ப வரும்? நீங்க அல்லாஹ் தீனுக்கு உதவி செய்தால்
நிச்சயம் வரும். அல்லாஹ் தீனுக்கு உதவி செய்தவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கட்டாயம் வரும்.
அல்லாஹ் தீனுக்கு உதவி செய்பவர்கள் யார்? அடுத்த ஆயத்திலே விளக்குகின்றார். அவர்களுடைய தாவத்தும் சீராக இருக்கும், இபாதத்தும் சீராக இருக்கும்.
அல்லதீன இம்மக்கள் நாகும்
தீனுக்கு உதவி செய்பவர்கள் யார்? அவர்களுக்கு பூமியிலே சாதகமான சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுத்தால்,
அப்பாவு நேரத்துக்கு சரியாக தொழுவார்கள், ஜகாத்து கடமையானவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள், இவ்விரண்டும் செய்வார்கள், நலனை ஏறுவார்கள், அணி முன்க தீமையை தடுப்பார்கள். இந்த ரெண்டிலையும் பலமாக உள்ளவர்கள், தீனுக்கு உதவி செய்பவர்கள் இவர்களுக்கு எங்களுடைய உதவி கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்லியும் காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே முழு முஸ்லிம் சமூகம் தங்களுக்கிடையே இருக்கும் விரிசல்களை மறந்து அனைவர்களும் ஒன்றுபட்டு அல்லாஹ்வை நெருங்கும் பட்சத்தில் இந்த உலகத்திலேயும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய உயர்ந்த பதவிகளை நிச்சயமாக அடைய முடியும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியுடன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் ஆளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நீ அவசர உதவி செய்வாயாக. அவர்களை யாரெல்லாம் தொந்தரவு படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நீ மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருவாயாக. பின்னால் வரக்கூடியவர்கள் பார்த்து பயப்படுகின்ற அளவுக்கு ஒரு அச்சாட்சியாக அடையாளமாக அவர்களை நீ ஆக்குவாயாக. ஆமீன். வாஸ்ரது அவானா. அல்ஹம்துலில்லாஹ்.